الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفمن شرح الله صدره للإسلام فهو على نور من ربه والقاسية ويل للقاسية قلوبهم من ذكر الله أولئك في ضلال مبين صدق الله مولانا العظيم அல்லாஹினுடைய அளப்பெரும் கிருபையால் தனது பயணத்திலே 100வது ஆண்டை கடந்திருக்கக்கூடிய இந்த மதரசா நம்முடைய வாழ்த்துக்கும் வரவேற்புக்கும் இனி வாழ்வாங்கு அது வாழ்வதற்கு உரிய வழிவகைகளை நம்மவர்கள் அதற்கு உடலாலும் பொருளாலும் உயிராலும் துவாவாலும் அமைத்துக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிற நிலையிலே இது இன்னும் நீண்ட நெடிய காலம் கியாமத்து வரை தன்னுடைய பணியிலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் துவா செய்வோமாக. அல்லாஹ் கபூல் செய்வானாக. அருமைக்குரிய தலைவர் அவர்களே, இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கும் உலமா பெருமக்களே, பிரமுகர்களே, பெரியவர்களே, வருகை தந்திருக்கும் நண்பர்களே, சகோதரர்களே, உலகம் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய ஒன்று என்றவென்றால் இந்த காற்றிலே கலந்திருக்கிற தீமைகள் என்ற விஷம். இந்த தீமைகள் தேடித்தர வேண்டியவைகளாக இல்லை. யாரோ காற்றிலே கலந்து விட்டிருக்கிறார்கள், யாரோ நீரிலே பெருக விட்டிருக்கிறார்கள். குடிக்கிற நீர் அதை விட்டு சுத்தமாக இல்லை, சுவாசிக்கிற காற்று கூட சுத்தமாக இல்லை. யார் விஷ விதை போட்டார்களோ தெரியவில்லை. விஷ விதையிலே முளைந்த மரத்துக்கு கீழே நின்று கொண்டு தென்றலை தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் எங்கு போய் கொண்டிருக்கிறது, எங்கு போய் நிற்கும், யாருக்காவது இதனுடைய விடியலை காட்ட முடியுமா? இந்த உலகத்திற்கு ஒரு சரியான விடியலை, இந்த உலகத்திற்கு ஒரு சரியான முடிவை, தீர்வை காட்டுகிற சக்தி வளர்கிற நாடுகளுக்கு மட்டுமல்ல வளர்ந்த நாடுகளுக்கும் கிடையாது. சொல்ல போனால் வளர்ந்த நாடுகளிலே தீமைக்கே அர்த்தம் தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற நாடுகளுக்கு பெயர்தான் வளர்ந்த நாடுகள் என்று சொல்லலாம். எனவே நான் எல்லாவற்றுக்கும் மேலே இங்கே குறிப்பிட்டிருக்கிற தலைப்பிலே சில குறிப்பிட்ட விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். சமுதாயத்தினுடைய தீமைகளை களைய வேண்டுமானால் அதற்கு இஸ்லாம் ஒன்றுதான் வழி. இஸ்லாம் ஒன்றே ஒன்றுதான் வழி. ஆனால் இங்கு புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம், தீமை என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன? தீமையே புரியப்படவில்லை, எப்படி களைய முடியும்? குருடனுக்கு இது உணவென்றே புரியவில்லை, அல்லது திருட குருடனுக்கு முன்னால் இருப்பது குழி என்றே புரியவில்லை. அவன் அந்த குழியிலே விழுகாமல் எப்படி பாதுகாப்பு பெறுவான்? இவனுக்கு குழி என்று யார் காட்ட முடியும்? பெரியவர்களே, குருடன் குருடனுக்கு வழிகாட்டுவானா? குருடன் குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா? யாரெல்லாம் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்களோ அவர்களுடைய நிலைமைகளை சற்று ஆராய்ந்து பார்த்தால், பெரியவர்களே, தெரிவது என்பது வேறு. நீங்கள் நினைவிலே நிறுத்துங்கள், அல்லாஹ் எனக்கும் அமல் செய்ய தௌஃபீக் தர வேண்டும். தெரிவது என்பது வேறு, சொல்ல தெரிவது என்பது வேறு, செய்ய தெரிவது என்பது வேறு. எல்லாம் ஒன்றல்ல. தெரிவதையே செய்ய தெரிவதென்று நினைத்துக் கொண்டிருப்பதை விட அறியாமை உலகத்திலே பேருதும் கிடையாது. அறியாமையிலேயே ஆகப்பெரிய அறியாமை அறியாமையை பற்றியும் அறியாமல் இருப்பது, எனக்கு தெரியாதென்றும் தெரியாமல் இருப்பது, இது இரு அறியாமை. இன்று உலகம் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. தீமைகளை எடுத்துக்கொண்டால் சாதாரணமாக எல்லோருக்கும் தெரியும், பெண்ணாலே பொன்னாலே மண்ணாலே வருகிற தீமைகள். இந்த பெண்ணும் பொண்ணும் மண்ணும் கலக்கிற இடங்கள் தனி மனித வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை. இந்த நான்கு வாழ்க்கையிலே மண் பெண் பொன் மூன்றும் கலக்கிறது. இந்த நாளை மூணாலை பெருக்கினால் உலகத்தினுடைய அத்தனை தீமைகளும் அதற்குள்ளே அடங்கிவிடும். இந்த தீமைகளை அடக்க வழி என்ன? தீமைகளை தீமைகள் என்று சொல்ல வேண்டும் அல்லவா? முதலிலே சகோதரர்களை, மேலை நாடுகள் என்ன சகோதரர்களே, இன்றைக்கு கீழே நாடுகளிலும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது வந்து கொண்டிருக்கிறதோ இல்லையோ அதை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றை விட பெரிய சோதனை இந்த உம்மத்துக்கு. பெரிய சோதனை ஒன்று மால், மற்றொன்று பெண்கள். செல்வம் ஒரு சோதனை, அடுத்து பெண்கள் ஒரு சோதனை. இன்று வளர்ந்த நாடுகளிலும் சரி, அநேக நாடுகளில், ஆசியா கண்டத்தில் இருக்கிற அநேக நாடுகளிலே செல்வம் அல்லாஹு தஆலா தந்து விட்டான். இந்த செல்வத்தின் காரணமாக பிறகு அவர்கள் பெண்களின் பக்கம் போகிறார்கள். பெண்களின் பக்கம் போய் என்ன ஆகிறது? ஆண்களும் பெண்களும் சமமாக வாழ வேண்டும் என்ற கோஷம் நாம் எழுப்புகிறோமோ இல்லையோ, நம்முடைய உள்ளம் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. அங்கே உண்மையில் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள், இங்கே நம்முடைய உள்ளம் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. இரண்டு பேருடைய உடலிலே இருக்கிற திசுக்களை எடுத்து ஆராய் செய்தாலே தெரியும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடலிலே இருக்கிற திசுக்கள் டிஷ்யூஸ் ஒன்றல்ல. மூளையிலே இருக்கிற செல் முதல் கொண்டு மூக்கிலே இருக்கிற செல் வரை பெண்ணுக்கு கர்ப்பமை தனியாக இருக்கிறது என்பதல்ல, பெண்ணுக்கு மார்பு தனியாக இருக்கிறது என்பதல்ல, பெண்ணுக்கு மர்மஸ்தானம் வேறு என்பதல்ல. உடல் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை ஆணிலிருந்து மாறுபட்டவள் பெண். அவருடைய அத்தனை அசைவுகளும் மாறுபட்டவை, அவருடைய அத்தனை குணாதிசயங்களும் மாறுபட்டவை. சோதனர்களே, யாரோ ஒருவர் சொன்னது ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு பையன், 8 வயசு பையன், போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலே உட்கார்ந்து இருந்தானா. தினமே இவர் போகும்போது வரும்போது பாப்பாரு, சாயந்தரம் 7 மணிக்கு போகும்போது பாப்பாரு, அங்க போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு 8 வயசு பையன் உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு 5-6 நாள் பார்த்ததுக்கு பிறகு கேட்டார், ஏப்பா தம்பி தினம் இங்க உட்கார்ந்து இருக்கிற என்னன்னு சொன்னா, எங்க அக்கா உள்ள இருக்கிறாங்க, கூட்டிட்டு போறதுக்கு உட்கார்ந்து இருக்கிறேன். யார் உங்க அக்கா? எங்க அக்கா எஸ்ஐ. அந்த அக்காவை கூட்டிட்டு போறதுக்கு, போலீஸிலே எஸ்ஐ ஆக வேலை பார்க்கிற அக்காவை கூட்டிக் கொண்டு போகிறதுக்கும் ஒரு ஆண் பிள்ளை தேவைப்படுகிறான். இல்லையானால் போலீஸை திருடன் பிடித்துக் கொண்டு போய் விடுவார். இந்த உணர்வு கூட அத்த மரக்கட்டைகளாகவா போய்விட்டீர்கள்? இந்த சூடு கூட இல்லாதவர்களாகவா நீங்கள் ஆகிவிட்டீர்கள்? நான் உலகத்தை நோக்கி கேட்கிறேன் சோதர்களை, உங்களை நோக்கி அல்ல. இந்த சொரணை கூடவா இல்லாமல் போய்விட்டது? அது பெண் சாதி. யாருக்கு பொஞ்சாதியோ இல்லையோ அது பெண் சாதி. நாம் ஆண் சாதிகள். இந்த வேறுபாட்டை கலைத்து விட்டு பார்த்தால் இந்த உலகத்திலே எந்த நியாயமும் இருக்க முடியாது, எந்த நீதியும் நிலைக்க முடியாது, எந்த நேர்மையும் நிலைக்க முடியாது, எந்த ஒழுக்கமும் நிலைக்க முடியாது. குர்ஆனிலே எத்தனையோ விஷயங்களை அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லவில்லை. நபியை பார்த்து செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். தொழுகையினுடைய ரக்காத்துகளை பற்றி நபியை பார்த்து செய்யுங்கள் என்று அல்லாஹ் பொதுவாக சொல்லிவிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை எப்படி தொழுகை கண்டீர்களோ அப்படி தொழுங்கள் என்று சொன்னார்கள். எல்லா தொழுகையினுடைய எல்லா விளக்கத்தையும் விரிவாக சொல்லவில்லை. ஹஜ்ஜை பொறுத்தவரை ஹுது அன்னி மனாசிக்கக்கும், ஹஜ்ஜினுடைய கிரியைகளை என்னை பார்த்து செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இது போல எத்தனையோ விஷயங்கள். ஆனால் சகோதரர்களே, ஆண் பெண் ஒன்றாக உறவாடலாமா, ஒன்றாக இருக்கலாமா, கோ எஜுகேஷன் கூடுமா கூடாதா, ஒருவர் ஒருவரை பார்க்கலாமா பார்க்க கூடாதா, இன்று வியாக்கியானம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முகத்தை பார்க்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அடே, முகத்துல தானே அத்தனையும் இருக்கு. முகத்தை விட்டால் எண்ணத்தில் இருக்கு, வேற எதையும் காணிக்க முடியாது வெளியே. முகத்தை பார்க்கலாம். மார்க்கம் எந்த அர்த்தத்திலே முகத்தை சொன்னது? படித்து பாருங்களேன் அந்த ஆயத்தை. வைதா சால்த்தம் ஹிஜாப். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? மனைவிமார்கள், யாருடைய மனைவி தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களிடத்தில் நீங்கள் எதையாவது கேட்பதானால் மறைவாக நின்று கேளுங்கள் என்று சொல்லுகிறான். அந்த பெண்கள் கெடுதி நினைப்பார்களா, கெட்ட வேலையை நினைப்பார்களா, தவறான எண்ணம் அவர்களுக்கு வருமா? உம்மஹாத்துல் முஃமினீன் அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது யார் கேட்கிறார்கள்? சஹாபாக்கள் கேட்கிறார்கள். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்களிடத்தில் கேட்கும் பொழுது, நீங்கள் ஒதுங்கி நின்று கேளுங்கள், ஹிஜாபுக்கு பின்னாலே கேளுங்கள், திரைக்கு பின்னாலே கேளுங்கள் என்று சொன்னால், நானும் நீங்களும் ஆண்களும் பெண்களும் ஒருவரை ஒருவர் பார்த்தால் அங்கே மூளையிலே ஏதாவது ஒரு ஆபத்து வராமல் இருக்குமா? குர்ஆனில் சொல்லுகிறான், உங்களுக்கு கல்விகளுக்கு பாதுகாப்பு என்று சொல்லுகிறான். பிறகு ஆண்கள் பெண்கள் பார்ப்பதை பார்த்து குர்ஆனில் விரிவாக சொல்லுகிறானே, யார் யாரை பார்க்கலாம்? சகோதரர்களை, ஏன் தொழுகை விட பெரிய கடமையா இருக்கிறது? நோன்பை விட பெரிய கடமையா இருக்கிறது? ஹஜ்ஜை விட மனிதனுடைய உயிரை அல்லாஹோடு இணைக்கக்கூடிய ஹஜ்ஜை விட பெரிய கடமையா இருக்கிறது? ஹஜ்ஜிலே அரஃபாத்திலே தங்க வேண்டும் என்ற குர்ஆனில் எங்கே இருக்கிறது? ஹஜ்ஜிலே மினாவிலே தங்குவதை பற்றி குர்ஆனில் எங்கே இருக்கிறது? ஹஜ்ஜிலே முஸ்தலிஃபாவிலே இருக்க வேண்டிய நேரத்தை பற்றி குர்ஆனில் எங்கே இருக்கிறது? ஹஜ்ஜிலே தவாஃப் செய்கிற 7 சுற்றுகளை பற்றி குர்ஆனில் எங்கே இருக்கிறது? ஸஃபா மர்வாவுக்கு இடையிலே சாயி பற்றி குர்ஆனில் எங்கே இருக்கிறது? அல்லாஹ் சொல்லவில்லையே. ஆனால் ஆண்கள் பெண்களை பார்க்கிற கெடுதி என்று கெடுதியின் ஆரம்பத்தை 2-3 விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். நேரத்தை அனுசரித்து சுருக்குவேன். நீங்கள் உலமா கடத்திட மறுபடி கேளுங்கள். எவ்வளவு நீளமாக அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், குல்லில் முஃமினீன யக்துல்லு மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபழுன ஃபுரூஜஹும் ஸாலிக அஸ்கானகும் இன்னல்லாஹ கபீரும் பிமா யஸ்னஊன். அப்ப ஏதோ கொஞ்சம் மாடு கிடைச்சிருச்சு போல இருக்கு, போலீஸ்காரர் இருக்கு, யாரை குறை சொல்லல, நான் பார்த்தது கண்ணால. இந்த மாட்டை பட்டி ஓட்டிட்டு போகணும், எங்க ஒரு இடத்துல கொண்டு போய் அடைக்கணும். மாட்டை பட்டி ஓட்டிட்டு போகணும், மாடை எப்படி ஓட்டிட்டு போகணும், மாடு ஓட்டுறதுக்கு ஒரு முறை இருக்கு. இவர் மாட்டை பின்னால இருந்து உசு உசுன்னு துரத்துறாரு போலீஸ்காரர், அவர் எங்க மாடு ஓட்டாரு, அவர் மாடு வச்சா பழக்கம், மாடெல்லாம் திரும்பி இந்த பக்கம் வருது, பயந்துக்கிறார், பிறகு ஓட்டுறாரு, மாட்டை ஓட்டவே முடியல, ஏன் தும்ப விட்டுட்டு வால் பிடிக்கிறார், பிடிக்க வேண்டியது முன்னாலே அவர் பிடிக்கிறார் பின்னாலே. அதே போல உலகத்திலே ஆண் பெண் சீமைகளை அகற்ற வேண்டுமானால் அதற்கு பிடியுங்கள், முதலிலே எங்கு பிடியுங்கள், ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய பார்வைக்கு திரையிடுங்கள். எனவேதான் அல்லாஹ் குர்ஆனிலே குல்லில் முஃமினீன யக்துல்லு அப்சாரிஹிம் பார்வை மறையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு சொல்லுகிறான் தாலிக அஸ்காலஹும், அது உங்களுக்கு உங்களுடைய மனங்களை தூய்மைப்படுத்தக்கூடியது. இதற்கு மாறாக நீங்கள் செய்தால் இன்னல்லாஹ கபீரும் பிமா யஸ்னஊன், அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்து சொல்லுகிறான் பாருங்கள் எவ்வளவு விளக்கமாக அல்லாஹ் சொல்லுகிறான், குல்லில் முஃமினாத் யக்துல்லு மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபழுன ஃபுரூஜஹுன் வல யுப்தீன ஸீனதஹுன் இல்லா மா ظَهَرَ மின்ஹா வல் யத்ரிபுன பிஹுமுரிஹின் அலா ஜுயூபிஹின் வல யுப்தீன ஸீனதஹுன் இல்லா லிஆபாயிஹின் இல்லா லிபுஊலதிஹின் அவ ஆபாயிஹின் அவ ஆபாய் பௌலத்திஹின் அவ அபனாயிஹின் அவ அபனாய் பௌலத்திஹின் அவ இஹ்வானிஹின் அவ வலி இஹ்வானிஹின் அவ வலி இஹ்வாத்திஹின் அவ நிசாயிஹின் அவ மா மலக்கத் அய்மானுஹுன் அவித்தாபீன கைர உலில் இருபத்தி மீன ரிஜால் அவித்து ஃபில் லதீன லம் யஸ்ஹுரு அவராத்தின் நிசா வலா யத்ரிபுன பி அர்ஜுலிஹின் லியுப்தீன மா யுஹ்யீன மின் ஸீனத்திஹின் தூபூ அய்யுஹல் முஃமினூன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அர்த்தம் சொன்னதற்காக நேரம் இல்லாத காரணத்தினால உளவாக்கடத்திலே கேளுங்கள், யார் யாருக்கு முன்னால பெண்கள் நிற்கலாம் என்றால் என்ன அர்த்தம், இந்த 12 கூட்டத்தாரை அனைவரும் 12 கூட்டத்தை எல்லாம் சொல்லி இருக்கிறான். கணவன், கணவருடைய தந்தை, மகன், கணவருடைய மகன், இப்படி 12 கூட்டம் எல்லாம் சொல்லி இருக்கிறான். இவர்களுக்கு முன்னாலே மட்டும்தான் பெண்கள் நிற்கலாமே தவிர மற்றவர்களுக்கு முன்னாலே நிற்க கூடாது. ஏன், அந்த நிற்பது எங்கே கொண்டு போய் சேர்க்கும் என்று தெரியாது. அப்படி இதுவரை நீங்கள் செய்திருந்தால் இப்பொழுதும் அதுதான், இதுவரை யாராவது இந்த குர்ஆனிலே நிற்பதற்கு மாற்றமாக செய்திருந்தால் தூபு ஐயுகள் முஃமினூன் முஃமின்களே தௌபா செய்யுங்கள் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அப்படியானால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த உலகத்திலே வெற்றி வேண்டுமானால் அல்லாஹ் சொன்னபடி செய்ய வேண்டும் சகோதரர்களே. இது ஒரு புறம். அடுத்து மண்ணாசை. மண்ணாசை யாருக்கு இல்லை, பொருள் சேரு சொத்து சேரு, பொருள் சேரு சொத்து சேரு. ஒரு காலத்திலே யாரோ சொன்ன ஞாபகம், தஞ்சை ஜில்லாவிலே இதுதான் பொன் விளையும் இந்த பூமியிலே, தஞ்சை ஜில்லாவிலே பொன் விளையும் பூமியிலே யாரோ ஒருவர் வந்தாராம், அவர் சொன்னாராம், உன்னிடத்திலே நான் அல்லாஹ் உனக்கு நான் அல்லாஹ் இடத்திலே பூமி கெட்டு வாங்கி தருகிறேன், எவ்வளவு பூமி, நீ ஓடி வா, ஒரு சுற்று சுற்றி வா, எவ்வளவு வேகமாக ஓடி சுற்றி வருவாயோ அது எத்தனை ஏக்கராக இருந்தாலும் அதை நான் அல்லாஹ் இடத்திலே துஆ செய்து பெற்று தருகிறேன். இவர் ஓட ஆரம்பித்தார். சின்ன ரவுண்ட் வந்தா சின்ன பூமி தானே கிடைக்கும், பெரிய ரவுண்ட் வந்தா பெரிய பூமி கிடைக்கும். ஓடுறாரு ஓடுறாரு, திரும்பலாம் நினைச்சா இன்னும் கொஞ்சம் ஓடி திரும்பலாம், இன்னும் கொஞ்சம் ஓடி திரும்பலாம், திரும்பலாம், ரவுண்ட் சின்னதா போயிடும். ஓடுறாரு ஓடுறாரு ஓடுறாரு, இன்னும் திரும்பவே இல்லை, போய் எந்த இடத்துல திரும்ப நினைத்தாரோ ஓடி களைத்த அந்த மனிதனுக்கு இதயம் வெடித்து செத்து போனான். சகோதரர்களே, மனித ஆசைக்கு அளவா இருக்கிறது, மனித ஆசைக்கு எல்லையா இருக்கிறது, மனிதனுக்கு எல்லை இருக்கிறது, ஆனால் மனிதனுடைய ஆசைக்கு எல்லை இல்லை. எல்லையை கட்டுப்படுத்துவதற்கு பெயர் தான் தீமையிலிருந்து விடுபடுவது. எல்லையை கட்டுப்படுத்தாத மனிதன் என்றும் தீமையிலிருந்து விடுபட்டதாக அர்த்தமில்லை, தீமையிலிருந்து விடுபட மாட்டான். அடுத்து பொன்னாசை, செல்வம் வேண்டும், எவ்வளவு வேண்டும் செல்வம், லட்சம் போதுமா, கோடி போதுமா, மில்லியன் போதுமா, பில்லியன் போதுமா, ட்ரில்லியன் போதுமா? சகோதரர்களே, கனவாத்தென்ற ஒன்று இருக்கிறதே அதுதான் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. எது இருந்தாலும் போதும் என்று இவன் சொல்லாவிட்டால் அது பொன் செய்யும் மருந்தாகாது. மனிதனுக்கு தேவை என்ன சகோதரர்களே, 5 தேவைகள் இருக்கிறது. உண்ண உணவு, இந்த ஒருஜான் வயிற்றுக்கு, இந்த இன்சான் உடலுக்கு உடுத்த உடை வேண்டும், அவ்வளவுதானே. இருப்பதற்கு ஒரு இடம் வேண்டும், குளிர்வெயில் பாதுகாப்புக்கு ஒரு இடம் வேண்டும், ஒரு துணை வேண்டும், மனைவி வேண்டும், அந்த மனைவி மனைவியோடு இருப்பதற்கு ஒரு இடம் வேண்டும், எங்காவது போவதானால் ஒரு சிறிய வாகனம் வேண்டும். இந்த 4-5 தேவைகளை தவிர மனிதனுக்கு என்ன இருக்கிறது? உலகத்தையே ஆண்ட மன்னர்கள் இருக்கிறார்கள், ஆளை நினைத்த மன்னர்கள் ஏராளம். உலகத்தை ஆண்டவர்கள் 4 பேர், உலகை ஆளை நினைத்தவர்கள் 4000 அல்ல, நமக்கு கூட கிடைத்தால் ஆளுவோம், ஆனால் கிடைக்கவில்லையே. ஒருத்தர் அதற்கு விரும்பி சொன்னாராம், அந்த காலத்தில் இப்ப ரொம்ப சிக்கன் கோழி சௌகரியம் ஆயிருச்சு, அந்த காலத்துல கோழி ரொம்ப பிரமாதம். நஜர் சொன்னாராம், போன ஆளை கூப்பிட்டு கோழி எல்லாம் சமைச்சராதே, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால. கோழி எல்லாம் சமைச்சிடாதே. அவர் கேட்டாரு, ஏன் அதிரத்துன்னு கேட்டாரு. ஏன் கோழி வேண்டான்னு சொல்றீங்க, சாப்பிடறது இல்லையா, பத்தியமானு கேட்டாரு. இல்ல இல்ல, கிடைக்கிறது இல்ல, அதனால சாப்பிடறது. ஒரு காலம் அப்படி இருந்துச்சு, கிடைக்கிறது இல்ல சார், நாம எல்லாம் உலகத்தை ஆள விரும்பல. ஏன், நமக்கு தெரியும் நமக்கு கிடைக்காது. சோதர்களே, மண்ணாசையும் பொன்னாசையும் பெண்ணாசையும். சரி, அடுத்து வருகிறேன், தனி மனித ஆசைகள், மனதிலே எழுகிற ஆசைகள். மனதிலே எழுகிற ஆசைகளிலே எல்லாவற்றை விட பெரிய ஆசை எது தெரியுமா? நான் பெரியவன் என்ற எண்ணம். குரானில் எல்லாம் சொல்லுகிறான், இல்ல பாவ தன்னி இஸ்முன் வலா தஜஸ்ஸு வலா யக்தம் பாவுக்கும் பாவா அயுஹி பாஹதுக்கும் அயேகுல லஹ்மாஹி மைதன் ஃபகரிஹ்துமு. குரானில் எல்லாம் தெளிவாக சொல்லுகிறான், இல்ல பாவ தன்னி இஸ்முன், நீங்கள் நினைக்கிற நினைவுகளிலே சிறிது பாவமாக இருக்கிறது. வெறும் நினைக்கிறீர்கள், ஆனால் அது பாவம், நினைவு கூட பாவம். எனவே மனிதனுடைய மகோன்னதம் என்னவென்று சொன்னால், தவறான எண்ணம் கூட மனதிலே வரக்கூடாது. யாரை பற்றி தவறான நினைவு கூட வரக்கூடாது. நினைப்பதாலே என்ன வருகிறது? பேச வேண்டியது வருகிறது, ரீபத் வருகிறது, புறம் பேச வேண்டியது வருகிறது, கோர்ட் சொல்ல வேண்டியது வருகிறது, அவரை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டியது வருகிறது. இதைத்தான் நல்லா சொல்லுகிறான், பாவுக்கும் பாவா. நினைப்பீர்களே ஆனால் கோல் பேசுவீர்கள், புறம் பேசுவீர்கள், வலாயாத்தம் பாதுக்கும் பாவா, புறம் பேசாதீர்கள், வலா தஜஸ்ஸு, அடுத்தவரை பற்றி ஆராய்ச்சிக்காதீர்கள். சோதர்களே, இன்னைக்கு அடுத்தவங்களை பத்தி பேசுறேன்னா பேச்சே இருக்காது. 4 பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க வேறொரு ஆளை பத்தி. அவருடைய கல்யாணத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா? அவர் என்ன வாங்கினார் தெரியுமா? வரதட்சணை தெரியுமா? வரதட்சணை கொடுமை தெரியுமா? அவரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒருவர் எந்திரிச்சு போனார், எனக்கு அவசரமா வீட்டுக்கு போகணும், பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கொண்டு போனார். போயிட்டார். போன பிறகு இந்த 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. இந்த போனான இவன் என்ன ஒழுக்கமா? இந்த 3 பேர்ல இன்னொரு ஆளும் போனாரு, எனக்கு லேச வயிற்று வலிக்கிற மாதிரி இருக்குது, அதனால வீட்டுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். போனவுடனே இந்த 2 பேரும், இவன் செஞ்சது தெரியாதா நமக்கு? சோதரர்களே, இதுதான் இன்றைய உலகத்துடைய நிலை. குற்றம் என்பது வேறு, பாவம் என்பது வேறு. ஒரு மனிதருக்கு பாவ உணர்ச்சி வேணும், குற்ற உணர்ச்சி ஒன்று இருக்கிறது. குற்றம் என்றால் விபச்சாரத்தை குற்றம் என்று சொல்லலாம், அடுத்தவர் பொருளை அபகரிப்பதை குற்றம் என்று சொல்லலாம், திருடுவதை குற்றம் என்று சொல்லலாம். அடுத்தவரை பற்றி நான் பேசினேன் அவ்வளவுதானே, இது என்ன குற்றம்? இது பாவம். அதே போல சோதர்களே, விபச்சாரத்திற்கு கூட இந்த மேலை நாடுகளிலே புதுவிளக்கம் அளித்தல்ல செய்து கொண்டிருக்கிறார்கள், புதுவிளக்கம் அல்ல செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தவரை நிர்பந்தப்படுத்தி செய்தால் தான் அது விபச்சாரம், இருவரும் பொருந்திக் கொண்டு செய்தால் அது விபச்சாரம் இல்லை. சோதர்களே, ஒரு முறுக்கை ஒடித்தால் முறுக்கு குறைந்து விடும், விபச்சாரம் செய்தால் என்ன குறைந்து விடும் என்று கேட்கிறான். ஒரு முறுக்கை ஒடித்து தின்றால் முறுக்கு குறைந்து போகும், முறுக்கு உடைந்து போகும். இதனால என்ன ஆகப் போகிறது? ஒன்றும் இல்லையே, வெறும் ஜாலி தானே. பேர் வச்சிருக்கிறது எப்படிங்க? சிரி லவ், கேர்ள் ஃபிரெண்ட், அப்புறம் பாய் ஃபிரெண்ட். சோதர்களே, உலகத்திலே இதை விட கொடுமைகள் எதுவும் இல்லை. சோதர்களே, இது குற்றம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். விரும்பித்தானே செய்து கொண்டோம், வேண்டாம் என்று நாங்கள் சந்தோஷமாகத்தானே செய்து கொண்டோம். இது குற்றம் என்று நீங்கள் சொல்லாவிட்டாலும், ஏனென்றால் குற்றத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவர்கள் குற்றம் செய்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், குற்றத்திற்கு அர்த்தம் சொல்லுகிறவர்கள் குற்றம் செய்கிறவர் சொல்லுகிறார்கள். குற்றத்திற்கு அர்த்தம் யார் சொல்ல வேண்டும்? இந்த மனித ரீதியிலே குற்றத்துக்கு அர்த்தம் சொன்னால் இன்று ஒரு அர்த்தம், நாளைக்கு ஒரு அர்த்தம், மறுநாள் ஒரு அர்த்தம். இது மட்டுமில்லை சகோதரர்களே, அனைவா கன்சுலுமாலே இந்த நிர்வாகத்தில் இருக்கிறது. ஆண் ஆண்களை கொண்டே பொதுவாக்கிக் கொள்வார்கள், அந்நிசா பின் நிசா, பெண்கள் பெண்களை கொண்டே பொதுவாக்கிக் கொள்வார்கள். ஆணுக்கும் ஆணுக்கும் அநேக நாடுகளிலே திருமணம் நடக்கிறது, பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் அநேக நாடுகளிலே திருமணம் நடக்கிறது. அதற்கு அவர்கள் பெயரும் வைப்பார்கள், எய்ட்ஸ் என்ற பெயர் வைத்தவர்களும் அவர்கள் தான், கேன்சர் என்ற பெயர் வைத்தவர்களும் அவர்கள் தான், ஸ்லீப்பிங் டெத் என்று பெயர் வைத்தவர்களும் அவர்கள் தான். இந்த பெயர் வைப்பது அவர்களுக்கு வேலை. பாவத்தை செய்வார்கள், வியாதிகள் வரும், பெயரும் வைப்பார்கள், அந்த பாவத்துக்கும் பெயர் வைப்பார்கள். இது சொத்துரிமை கொடுக்கலாமா? ஆணுக்கு ஆண் திருமணம் செய்து கொண்டு அவருடைய சொத்திலிருந்து இவருக்கு சொத்துரிமை கொடுக்கலாமா என்று ஆலோசித்துக் கொண்டிருப்பதாக ஒரு மாதத்துக்கு முன்னாலே வந்த பிரபலமான தினப்பத்திரிகையில வந்திருக்கிறது. இது திருமணமா? கழுதையும் கழுதையும் சேராது, ஆண் கழுதையும் ஆண் கழுதையும் சேராது, ஆண் எருமையும் ஆண் எருமையும் சேராது. ஆனால் இந்த சேர்தலை நியாயமாக்குகிற நீங்கள், உங்களுக்கு மனித உணர்வு இருக்கிறதா? மனித உணர்ச்சி இருக்கிறதா? நீங்கள் மனித பிறவிகள் தானா? இல்லை. எதுவரை உங்களுடைய மனித அறிவை கொண்டு யோசிப்பீர்களோ, குற்றத்தை குற்றம் குற்றம் இல்லாமல் ஆக்கிவிடுவீர்கள், அநியாயத்தை நீதி என்று சொல்லுவீர்கள், ஒழுக்க கேட்ட இதுதான் ஒழுக்கம் என்று சொல்லுவீர்கள். எப்படி வேண்டுமானாலும் ஆடை அணிந்து கொள்ளலாம். இல்லை, ஆடைக்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது. ஆடை என்பது மனித உணர்வுகளை அழகாக இருக்க வேண்டும், அதே நேரத்திலே பால் உணர்வுகளை தூண்டாததாக இருக்க வேண்டும். வலிபாசை யுவாரி சவாத்திக்கும் வரீஷா ஐயோகல் வளமா இருக்கலாம் இஸ்மாவு அசீன துமாதா அசீன து அல்லதி அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய பாலுணர்வுகள் தூண்டப்பட்டால் அந்த ஆடைக்கு ஆடை என்று பெயர் இல்லை. அந்த ஆடை பாருங்க, இந்த குரங்குக்கு சில வேலை குரங்காட்டி ஆடை போட்டுக் கொண்டு வருவாங்க, அது மாதிரி ஆடை அது. குரங்கு கூட குரங்காட்டி ஆடை போட்டுக் கொண்டு வருவாங்க, அது மாதிரி ஆடை. குரானில் எல்லாம் சொல்லுகிறான், லிபாசை யுவாரி சவாத்திக்கும் வரிஷா, முதலிலே யுவாரி சவாத்திக்கும் ஆடை உங்களுடைய மறைக்க வேண்டிய எல்லா பாகங்களையும் மறைக்க வேண்டிய முறையிலே மறைத்திருக்க வேண்டும். யுவாரிக்கு அதுதான் அர்த்தம். மறைக்கலே திறந்திருக்கு, அது ஆடை இல்லை, மறைச்சிருக்கு ஆனால் உருவத்தை காட்டுது, அதன் காரணமாக உணர்வு தூண்டப்படுது, அதுவும் ஆடை இல்லை. நிசாவுன் காசியாத்துன் ஆரியாத்துன் ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் நிர்வாணிகள். ஆடை இருக்கிற காரணத்தினாலே மட்டும் ஆடை அணிந்ததாக அர்த்தமல்ல, ஆடை உணர்வை தூண்டுவானால் அது ஆடை இல்லாததற்கு அர்த்தம் அது. எனவே ஆடை மறை எல்லா பாகங்களையும் மறைக்க வேண்டிய முறையில மறைத்திருக்க வேண்டும். அதே நேரத்திலே வரீஷன் அழகு தருவதாக அமைந்திருக்க வேண்டும். அழகாக இருக்க வேண்டாம் என்று யார் சொன்னது? அல்லாஹ் அழகாக இருக்கிறான், அழகாக இருக்க சொல்லுகிறான். நபி அழகாக இருந்தார்கள், அழகாக இருக்க அசிங்கமாக இருக்க சொல்லவில்லை, ஆனால் காட்டுமிராண்டித்தனமாக ஆடை அணிந்திருக்காதீர்கள் என்று சொல்கிறார்கள். எனவே இன்றைய உலகத்திலே எல்லாமே விதர்ப்பமாகிக் கொண்டிருக்கிறது. நான் சொல்ல வருவது மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை, இது மூன்றும் தனிமனித வாழ்க்கையிலிருந்தும் சமுதாய வாழ்க்கையிலிருந்தும் குடும்ப வாழ்க்கையிலிருந்தும் அரசியல் வாழ்க்கையிலிருந்தும் போக வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி இஸ்லாம் தான். குடும்ப சமுதாய வாழ்க்கையிலே இப்ப என்ன இருக்கிறது? சமுதாய வாழ்க்கையிலே ஏமாற்றுதல், வட்டி, லஞ்சம், என்னென்ன இருக்கிற சகோதரர்களை சொல்ல வேண்டியதில்லை. லஞ்சம் வாங்காமல் வாழ முடியாது என்று சொல்லுகிறார்கள், பொய் சொல்லாமல் பிழைக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள், ஏமாற்றாமல் இருக்க முடியுமா என்று சொல்லுகிறார்கள், வட்டி இல்லாமல் வியாபாரமே இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், யார் வட்டி வாங்குகிறார்களோ லா யகூமு இல்லா கமா யகூமு அல்லதீ யதகப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ். கயாமத்துடைய நாளிலே பேய் பிடிக்குமா பிடிக்காத அதுவல்ல இங்க கேள்வி. இந்த உலகத்தில் பேய் பிடிச்ச ஆடுகளோடு பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா, தலைகால் தெரியாமல். அதுபோல கயாமத்துடைய நாளில் ஆடிக்கொண்டிருப்பார்கள். இன்னொரு இடத்திலே வருகிறது, ஃபர்தலு பிஹர்பி மின் அல்லாஹி வ ரசூலிஹி, யார் வட்டி வாங்குகிறார்களோ அல்லாஹ் ரசூலுடனே நீங்கள் யுத்தம் தொடுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். குர்ஆனிலே சொல்லுகிறார், அல்லாஹ் ரசூலோடு யுத்தம் செய்து ஜெயிக்க முடியுமா, வட்டி வாங்கியவர்கள் ஜெயிக்க முடியுமா? இதுவெல்லாம் இருக்க வட்டி இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. பாருங்கள், வட்டி வாங்குவதில் என்ன குற்றம் என்று கேட்கிறார்கள். குற்றமா? குற்றமில்லை, ஆனால் பாவம். குற்றம் என்பது வேறு, பாவம் என்பது வேறு. குற்றம் இல்லை, நான் பணத்தை கொடுத்திருக்கிறேன், என்னுடைய முதலீடு கொடுத்திருக்கிறேன், என்னுடைய 10,000 ரூபாய் கொடுத்திருக்கிறேன், அவர் அந்த 10,000 சம்பாதிக்கிறார், சம்பாதிச்சு அவர் கொஞ்சம் வச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் கொடுக்கிறார், இதுல என்ன குற்றம்? இதுதான் இவருடைய கேள்வி. இன்னைக்கு உலகத்திலே எல்லாருடைய கேள்வி இதுதான். ஆனால் குற்றம் வெளிப்படையில் இல்லை, ஆனால் குற்றமும் இருக்கிறது, அதை விட பாவம் இருக்கிறது. என்ன இன்றைய குற்றம்? இன்றே அது குற்றமாக இல்லையானாலும் நாளை வருங்காலத்திலே அதிலே பலவிதமான குறைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருந்தால் அது பாவம். எப்படி? ஒருவர் கொடுத்தார், 1,000 ரூபாய் கொடுத்தார் உதாரணமாக, அல்லது 10,000 ரூபாய் கொடுத்தார். மாதம் 6 மாதத்துக்கு அப்பாலே அவர் 1,000 ரூபாய் கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். 10,000 வட்டியாக 1,000 கொடுக்கிறார். 10,000 ரூபாய்க்கு ஒரு 6 மாதம் கழிந்த பிறகு 1,000 ரூபாய் கொடுக்கிறார் வட்டியாக. அவர் 2,000 சம்பாதித்தார், 1,000 அவர் வைத்துக் கொண்டார், 1,000 இவருக்கு வட்டி கொடுத்தவருக்கு கொடுத்து விட்டார். சரி, வாங்கியவருக்கு 1,000 கொடுத்தவருக்கு 1,000 பரவாயில்லை. அடுத்த வருடத்திலே 2,000 லாபம் கிடைக்கவில்லை, 1,000 தான் கிடைத்தது. இப்பொழுது வட்டி வாங்கியவர் வட்டி கொடுத்தவருக்கு எவ்வளவு கொடுப்பார்? 1,000 கொடுப்பார். இவருக்கு என்ன மிச்சம்? ஒன்னும் மிச்சம் இல்லை. சரி போகட்டும், பரவாயில்லை, அந்த 10,000 இருக்கிறது. அடுத்த வருடம் 1,000 நஷ்டமாகிவிட்டது, 10,000 9,000 தான் கையில் இருக்கிறது. இங்கே சொல்லுங்கள், இந்த வட்டி யார் கொடுத்தார்? அவருக்கு இவர் 1,000 கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? கட்டாயம் கொடுத்து தீர வேண்டும், வட்டியினுடைய சட்டம் அதைத்தான் சொல்லும். இப்பொழுது இவர் ஒரு வருடம் 6 மாதம் பாடுபட்ட பிறகு அந்த 10,000 கொடுத்து விட்டு மேலும் அவர் கையில் இருந்த 1,000 போட்டு 10,000 திருப்பி கொடுக்க வேண்டும். என்ன நியாயம்? இந்த அநியாயத்தை தான் பாவம் என்று மார்க்கம் சொல்லுகிறது. எங்கே இருவருக்கும் லாபம் வர சாத்தியம் இருக்கிறதோ அந்த வியாபாரத்தை தான் மார்க்கம் அனுமதிக்கும். எங்கே இருவரிலே ஒருவருக்கு நஷ்டம் வருவதற்கு சாத்தியம் இருக்கிறதோ அதை இஸ்லாம் அனுமதிக்காது. இது பொது சட்டம் நண்பர்களே, புரிந்து கொள்ள வேண்டிய சட்டம். அறிஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சட்டம், பேரறிஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சட்டம். உலக மாமேதாவிகள் என்று சொல்கிறார்கள் அல்லவா, யார் பொருளியல் நிபுணர்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா, யார் சட்டங்கள் வகுப்பதிலே நிபுணர்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா, நிபுணரை எல்லாம் படைத்த அல்லாஹ் எங்களுடைய மாபெரும் நிபுணர். நாங்கள் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்லுகிறான். வட்டி ஹராம் என்று சொல்லுகிறான், ஏன் லஞ்சம் ஹராம் என்று சொல்லுகிறான், ஏன் இவைகளில் எல்லாம் ஒரு சாராருக்கு இரண்டு சாராருக்கு ஒரு சமயத்திலே நஷ்டம் லாபம் வந்தாலும் கூட சில சமயத்திலே ஒரு சாராருக்கு ஒரு சார ஒரு பக்கத்தைச் சேர்ந்தவருக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே அதை மார்க்கம் அனுமதிக்காது. இதே போல அரசியலிலே எடுத்துக்கொள்ளுங்கள், அரசியலிலே எடுத்துக்கொள்ளுங்கள், யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அரசியலிலே முதலிலே அரசோச்சுகிறவருக்கு இஸ்லாம் சொல்வது என்ன தெரியுமா, அரசோச்சுகிறவர் நான் அரசோச்சுகிறேன் என்ற கருத்தை விட்டுவிட்டு நான் அல்லாஹ்வுடைய பிரதிநிதி என்ற இடத்திலே அவர் வந்து அமர வேண்டும். கலீபத்துல்லாஹி பில் அர்த். இந்த உலமாக்களுக்கு நான் சொல்ல விரும்புவேன், உலமாக்களுக்குத்தான் அல்லாஹு தஆலா நியாயமாக இந்த உலகத்திலே ஆளுகிற ஆட்சியை கொடுக்க வேண்டும். யாருக்கு இருந்திருக்க வேண்டும், முதலிலே உலமாக்களுக்கு இருந்திருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த உலமாக்களுக்கு சின்ன நிர்வாகத்தை கூட கையிலே கொடுத்திருக்கவில்லை, சின்ன நிர்வாகத்தை கூட கையிலே கொடுப்பதில்லை. காரணம் என்ன, இஸ்லாமை இஸ்லாத்தினுடைய வடிவிலை நிலைநிறுத்தாதுதான் காரணம். நாம் ஏதோ காலத்தினுடைய வெள்ளத்திலே அடித்துக் கொண்டு போகப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலை நம்மை உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறது, சூழ்நிலைக்கு தக்க வாழ்க்கை வாழ்வோம் என்று சொல்லுகிறோம். சகோதரர்களே, நாம் அல்லாஹிற்காக நிமிர்ந்து நின்றால் நம்மை பணிய வைக்க, அல்லாஹுவை பணிய வைக்கிற எந்த சக்தி இருக்கிறதோ அதுதான் நம்மை பணிய வைக்க முடியும். அல்லாஹுவை பணிய வைக்கிற சக்தி வேறொரு கிடையாது. அல்லாஹுடைய ஆணைப்படி நடந்தால் நம்மையும் பணிய வைக்கிற சக்தி வேறு எதுவும் கிடையாது. ஆனால் ஊருடன் ஒத்துவாள் என்ற ஒரு பேச்சு இருக்கிறதே, அது ஏதோ ஒரு பள்ளிக்கு போன பிறகு, அல்லது ஒரு மதரசாவிற்கு போன பிறகு, அல்லது ஒரு நிர்வாகத்துக்கு கீழே போன பிறகு என்ன செய்வது, எல்லோரும் அப்படி இருக்கிறார்கள். எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருகிறது, ஒரு காலத்திலே ஏதோ ஒரு அரசன் சொன்னானாம், ஒரு மந்திரி அரசருக்கு ஒரு ஏதோ ஒரு காரணத்தை வைத்து ஒருவன் சொன்னான், இந்த நாட்டிலே ஒரு மழை பெய்ய போகிறது, இந்த நாட்டிலே ஒரு மழை பெய்ய போகிறது, அந்த தண்ணீரை குடித்தால் எல்லோருக்கும் பைத்தியம் பிடித்துவிடும். அரசருக்கு ஒருவன் சொல்லிவிட்டான், அரசரும் அதை உண்மையை என்று நம்ப வேண்டிய நிர்பந்த நிலையிலே இருந்தார். மந்திரியை கூப்பிட்டோம், எல்லா மந்திரியை கூப்பிட்டு ஆலோசனை செய்தார். என்ன செய்வது, மந்திரிகள் புத்திசாலிகளாக இருப்பார்கள். அப்ப கடைசி ஒரு மந்திரி சொன்னார், அரசரே நீங்க உங்க குடும்பத்தில் முக்கியமான நபர்கள், நாம கொஞ்சம் பேர் இப்பவே தண்ணி எடுத்து வச்சுக்கலாம், நல்ல தண்ணி எடுத்து வச்சுக்கலாம், அந்த மழை பெஞ்சு எல்லாரும் தண்ணி குடிச்சிட்டோம், அவங்க பைத்தியமான ஆகட்டும், நாம இந்த தண்ணி குடிச்சு நல்லா இருப்போம். சரிதானே, அவ்வளவுதானே, வேற இவ்வளவுதான் செய்ய முடியும், அதுக்கு மேல செய்ய முடியாது. பெய்யற மழையை நிறுத்த முடியாது, மழை பெஞ்சா எல்லா தண்ணீரும் கலந்துரும், அதையும் நிறுத்த முடியாது குடிக்கிறது. ஆகையினால் நாமோ நம்ம நல்ல தண்ணி குடிச்சுவோம். அரசருக்கு நம்ம நல்லதா பண்ணிச்சு, நிறைய தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டார் அரசருக்கோ அரசு குடும்பத்துக்கு தேவையான தண்ணி மந்திரி பிரதானிகளுக்கு. குறிப்பிட்ட காலத்துல மழை பெஞ்சிச்சு, எல்லாரும் குடிச்சாங்க, எல்லாருக்கும் உண்மையிலே பைத்தியம் முடிச்சிருச்சு. இப்ப அரசர் அரசரை சேர்ந்த சில பேர் அவருடைய குடும்பத்தினர் இந்த மந்திரி கொஞ்சம் பேர் நல்லா இருக்கிறாங்க, சபையில் இருக்கிற அவ்வளவு பேருக்கு பைத்தியம், இவங்க பத்து பேர் தான் கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க, என்ன நடக்கும், கொஞ்சம் விஷயங்க என்ன நடக்கும், எல்லாருக்கும் பைத்தியமா இருந்து இந்த இவங்களில் நாலு பேர் பைத்தியம் இல்லாம இருந்தா, டேய் உட்காரு உட்காருண்டா, எவன் உட்காருவான், எல்லாம் எந்திரிச்சு ஓடி வர்றான். வந்தவன் என்ன பண்ண, நாலு பேர் சேர்ந்து அரசரை தூக்கிட்டு போயிட்டான், டேய் நான் அரசர்டா, அவன் கேட்டா தானே, அத்தனை பேரும் பைத்தியாரன், மந்திரி ஒரு பக்கம் தூக்கிட்டு போயிட்டான், அரசர் ஒரு பக்கம் தூக்கிட்டு போயிட்டான், எவ்வளவோ திமிரி பார்த்தாங்க ஒண்ணும் முடியல, எல்லாம் சேர்ந்து தூக்கிட்டு போறாங்க. இப்ப அரசர் கூப்பிட்டார், மந்திரி யாரே என்னங்க செய்யறது, வழி சொல்லுங்க, நல்ல தண்ணி குடிக்க வழி சொன்னீங்க, இப்ப வழி சொல்லுங்க. மந்திரி எங்க சொன்னார், ராஜா நம்மளும் அந்த தண்ணியே குடிச்சுக்கலாம். வேற வழி இல்ல நண்பர்களே, இன்னைக்கு உளவாக்கராகிய நாமும் அதை அந்த தண்ணி தான் குடித்துக் கொண்டிருக்கிறோம், அதே தண்ணி தான் குடித்துக் கொண்டிருக்கிறோம். வேற வழி இல்லை நண்பர்களே, ஆனால் உண்மை அதுவல்ல. ஒரு காலத்திலும் இஸ்லாம் தோற்றது கிடையாது, முஸ்லிம்கள் தோற்று போயிருக்கலாம், முஸ்லிம்கள் தோற்று போயிருக்கலாம், முஸ்லிம்கள் இஸ்லாத்தை எடுத்து நடக்காத காரணத்திலே தோற்று போயிருக்கலாம். ஆனால் இஸ்லாம் அன்றும் தோற்றதில்லை, இன்னும் தோற்றதில்லை, என்றும் தோற்கப் போவதில்லை. சில காலத்திலே உண்மைகள் மேலே எழுப்பி வரலாம், ஆனால் உண்மைகள் மறைக்கப்படலாம். உண்மைகள் அழிக்கப்பட்டதாக சரித்திரத்திலே சான்று இதுவரை இருந்ததில்லை, என்றும் இருக்கப் போவதில்லை. எனவே இஸ்லாத்தினுடைய வழியிலே நிற்க வேண்டும் என்று நாம் முடிவு செய்துவிட்டால் இந்த உலகத்திற்கு நேர்மையை, சாந்தி, சமாதானம் அத்தனையும் கொடுப்பதற்காக அல்லாஹ் இஸ்லாத்தை தந்திருக்கிறான். இஸ்லாம் என்பது ஏதோ மதச்சடங்கல்ல. மஸ்ஜிதுக்கு போய்விட்டோம், வெளியே வந்து இஷ்டத்துக்கு நடந்தோம் என்றால் மஸ்ஜிதுடைய தொழுகை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ரமலானிலே நோன்பு வைத்தோம், வெளியே வந்து ஹராமாக சாப்பிட்டால் நிச்சயமாக அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ரொம்ப சாயமில்லை செலவுமின் சியாமிகி இல்லை ஜோவல் ஆற்று எத்தனையோ நோன்பாடுகள், அவர்களுக்கு பசி பட்டினி தவிர எதுவும் கிடைத்ததில்லை. எனவே இதே உலகம் செய்ய வேண்டும், நான் அதற்காக பாடுபட வேண்டும். இடத்திலே தவிர இந்த உலகத்திலே யாரிடத்திலும் நான் கை நீட்டி கேட்க மாட்டேன். அதற்கு அவர்கள் சொன்னார்களே, கை நீட்ட மாட்டார்கள் என்று. அதே போல இந்த உலகத்திலே நாம் கை நீட்டுகிற பழக்கம் இருக்கக்கூடாது சகோதரர்களே, கை நீட்டுகிற பழக்கம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் தருவான், எப்படி தருவான், எப்படி தருவான் என்று தெரிந்துவிட்டால் அது உலகில் உலகியல் வழி. மனிதன் நினைக்காத விதத்திலே அல்லாஹ் தருவான். சஹாபாக்களை வைத்துக் கொண்டுதானே ரசூலுல்லாஹ் பாடுபட்டார்கள். ஹிஜ்ரி 6க்கு பிறகு, சுலே ஹதீபியாவுக்கு பிறகு, ரசூலுல்லாஹ் இருந்த காலம் 4 வருஷம். குலபாக்கர் குலபாய் ராஷிதீனுடைய 30 வருஷத்திலே அதற்கு 99 நாஃபியா அந்த பக்கம் புறப்பட்டார்களே, மகளிர் அக்ஷா மொரோக்கோ வரை பர்பரியர்களிடத்திலே இஸ்லாத்திலே செய்தி எடுத்துச் சென்றார்களே, இங்கே குலாசான் வரை, ஆக்சாஸ் நகரம் வரை, ஆக்சாஸ் நதி வரை, புகாரா வரை குத்தைபத்துபின் முஸ்லிம் இஸ்லாத்துடைய செய்தி எடுத்துக் கொண்டு சென்றார்களே, இங்கே சைனா வரை சஹாபாக்குடைய கபர்கள் இருக்கிறது, இந்தியாவிலும் சஹாபாக்குடைய கபர் இருக்கிறது, இந்தோனேஷியாவிலும் சஹாபாக்குடைய கபர் இருக்கிறது. அப்படியே நூறில் இருந்திருக்கிறான். அந்த நூறு என்ன தெரியுமா சகோதரர்களே, மனதிலே இருக்கிற உலகாசை எல்லாம் போய், சொத்தாசை இல்ல, சொத்து போய் இல்ல, சொத்தாசை போய், சொத்து போய் இல்ல. நம்முடைய நாம் சொத்தை விட சொல்லவில்லை, சொத்து ஆசையை விட சொல்லுகிறோம். சில பேர் இருக்கிறார்கள் சொத்தையே விட்டுக்கொண்டு கோமணம் கட்டி கொண்டு தெரியுங்கள். இஸ்லாத்திலே ருபானியத்து கிடையாது, ஜூத் இருக்கிறது. ரூபானியத் என்பது துறவரம், ஜூத் என்பது துறவரம் அல்ல. மனைவியோடு இருந்து கொண்டே அல்லாஹ்வை நேசிப்பது, மக்களோடு படுத்துக்கொண்டே அல்லாஹோடு அல்லாஹை தியானிப்பது, பணத்தை எண்ணிக்கொண்டே தஸ்பீஹையும் சொல்லுவது, இதற்கு பெயர் ஜுஹ்த் சகோதரர்களே. எனவே அப்படிப்பட்ட இதயத்தை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய இதயம் பார்ப்பதற்கு என்னவோ சின்னது, ஆனால் அல்லாஹுடைய நம்பிக்கை அந்த இதயத்திலே வந்துவிட்டால் இந்த உலகம் எதுவும் செய்ய முடியாது. அத்தனை தீமைகளுக்கு முன்னாலே எதிர்த்து நிற்பதற்கு முதல் சக்தி நமக்கு தேவை, ஈமானுடைய சக்தி. ஈமானின் சக்தி மூலமாக எந்த தீமைக்கும் உட்படாதவர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அது எப்படி ஆக்க முடியும், அது எப்படி ஆக்க முடியும், ஆக்க முடியாது. ஆனால் ஆக்க வேண்டும் என்று ஆசை வைப்போமே, ஆனால் அல்லாஹுவின் இடத்திலே நம்முடைய அல்லாஹின்பால் நம்முடைய இனாபத்து இருக்குமானால். நண்பர்களே, உலமாக்களே, வெளியே இருக்கிற உலமாக்களே, நன்றாக மனதிலே பதிய வையுங்கள். அல்லாஹின் பக்கம் நம்முடைய இனாபத்து இருக்குமானால், இனாபத்து இருக்குமானால் இந்த உலக மக்கள் ஒரு குணம் இருக்கட்டும், நானும் நீங்களும் உலமாக்களே இந்த உலகத்திலே ஒரு தடவை தான் வாழப்போகிறோம். ஒரு தடவை வாழ்ந்து காட்டி விட்டு போக வேண்டும். நாம் வெறும் சரித்திரம் படிக்கிறவர்களாக அல்ல, சரித்திரம் படைக்கிறவர்களாக. அமெரிக்காக்காரர்களுக்கும் ஆஸ்திரேலியக்காரர்களுக்கும், வடதுருவத்திலே யாராவது இருந்தால் அவர்களுக்கும், தென் துருவத்தில் யாராவது இருந்தால் அவர்களுக்கும், இந்த பணத்துக்கு நாங்கள் அடிமை அல்ல, இந்த பதவிக்கு நாங்கள் அடிமை அல்ல, இந்த செல்வத்துக்கு நாங்கள் அடிமை அல்ல, செல்வாக்குக்கு நாங்கள் அடிமை அல்ல, நாங்கள் எல்லாருடைய அடிமைகள். எனவே அல்லாஹருடைய செய்தியை நாம் எடுத்துச் செல்வதற்கு முதல் தேவை தீமை என்றால் என்ன என்று உணரப்படுவது. மனிதர்கள் சொல்லுகிற இலக்கணங்கள் எல்லாம் தீமைக்கு பொருந்தாது, இவர்கள் சொல்லுகிற அர்த்தங்கள் பொருந்தாது. பார்வையிலும் தீமை இருக்கிறது, அதை விட வேண்டும். கேட்பதிலும் தீமை, அதையும் விட வேண்டும். பேசுவதிலும் தீமை, அதையும் விட வேண்டும். சம்பாதிப்பதில் தீமை, அதையும் விட வேண்டும். செலவு செய்வதில் தீமை, அதையும் விட வேண்டும். வெறும் பார்வைதானே, வெறும் கேள்விதானே, வெறும் பார்வைதானே, வெறும் கேள்விதானே. இல்லை சகோதரர்களே, எல்லா தீமைகளையும் விடுவதற்கு ஒரு மனிதருக்கு என்ன தேவைப்படுகிறது, ஆகரத்தின் மீது நம்பிக்கை தேவைப்படுகிறது. எனக்கு சொர்க்கத்திலே என்ன கிடைக்கும், அதை ஒரு மனிதன் நம்பிவிட்டால், வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுதெல்லாம் பார்த்திருக்கிறோம், காலையில 6 மணிக்கு வேலைக்கு செல்லுகிறார்கள். அரபு நாடுகளிலே காலையில 6 மணிக்கு
எந்திரிச்சு வேலைக்கு போகிறார்கள். எப்ப வர்றாரு? சாயந்தரம் 6 மணிக்கு. சாயந்தரம் 6 மணிக்கு வெயில்ல நின்று களைச்சு போய் பல கடுமையான வேலை செய்து வர்றவர் உடனே வந்து குளிச்சு துணி மாத்தி கொண்டு புறப்பட்டு போயிட்டார். எங்க போறீங்க? நான் ஹோட்டல்ல போய் வேலை செய்ய போறேன். அப்பதான் கொஞ்சம் காசு கிடைச்சி ராத்திரி 10 மணிக்கு வருவேன். காலையில 6 மணிக்கு போய் ராத்திரி 10. எந்த சுகமும் அவர் அனுபவிக்கவில்லை. எத்தனை வருஷம் காச்சு? கல்யாணம் முடிச்சு 3 மாசத்துல விட்டுட்டு வந்தேன். இப்ப வருஷம் என்னாச்சு? 2 வருஷம் ஆச்சு. அடுத்த வருஷம் போயிருவேன். காதால கேட்டது சொல்றேன். குழந்தை பிறந்துச்சு, 10 நாள்ல விட்டுட்டு வந்தேன். இப்ப எத்தனை வருஷம் ஆச்சுங்க? குழந்தைக்கு 3 வயசு ஆச்சு. போய் பார்க்க போறேன். எப்ப? அடுத்த வருஷம். சோதரர்களே, நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை, வேதனையோடு சொல்லுகிறேன். அவர் அனுபவிக்கவும் இல்லை, சேர்த்து 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 வைத்திருக்கிறார். இந்தியாவுக்கு அனுப்புகிறார், அதை சேர்த்து வைக்கிறார், சேர்த்து வைக்க சொல்லுகிறார். இவர் கஷ்டப்படுகிறார், பாடுபடுகிறார். என்னவென்று, நான் இந்தியாவுக்கு போய் அனுபவிப்பேன், இந்தியாவுக்கு போய் அனுபவிப்பேன், இந்தியாவுக்கு போய் அனுபவிப்பேன். இதே போல சகோதரர்களே, ஒரு மூமின் அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல்லில் முத்தகீன் அல்லதீன யூமினூன பில் கைப், மறைவான விஷயத்தை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் நாம். இந்த இங்குள்ள விஷயங்களை பார்த்து மயங்குகிறவர்கள் அல்ல நாம். இந்த நிறங்களை பார்த்து, இந்த வெளிச்சத்தை பார்த்து, இந்த பசபசப்பை பார்த்து, இந்த ஆடம்பரத்தை பார்த்து சோழர்களை கடைசியாக ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சுன்னத் அது எதுவாக இருந்தாலும் சரி, செருப்பு போடும்போது சுன்னத் சொன்னார்கள், வலது காலை முதலிலே போடுங்கள், இடது காலை இரண்டாவது போடுங்கள். தலைமுடி வாரும்போது கூட வலது பக்கம் முதலிலே, இடது பக்கம் பின்னாலே. காலில் செருப்பு போடும் போது, ஒவ்வொரு விஷயத்திலும் வீட்டுக்குள்ளே நுழையும் போது சகோதரர்களே, பிஸ்மில்லாஹி வலஜினா வாலேஹி தவக்கல்னா, அல்லாஹ்வுடைய பெயராலே உள்ளே போகிறேன் என்று சிந்திப்போங்க. அங்கே வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆரம்பத்திலே சொன்னேன், சொல்ல தெரிவது வேறு, தெரிவது வேறு, சொல்ல தெரிவது வேறு, செய்ய தெரிவது வேறு. நமக்கு தேவையெல்லாம் செய்ய தெரிந்தால் அதை கொண்டே உலகத்திலே மார்க்கப்படி நடக்க வேண்டும் என்று பரவும் நபியினுடைய சாதாரணமான ஒரு சுன்னத் இருக்கிறதே, உலகத்தினுடைய அணுகுண்டையும் துளைத்து செல்லும், மறக்காதீர்கள். அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டது, அதன்படி நடக்க கொடுக்கப்பட்டது. சாதாரண சுன்னத்தாக இருந்தாலும் அதை சுன்னத் என்று நினைத்து நாம் ஒழுகுவோமையானால், அதன்படி பேணி நடப்போமையானால், இந்த உலகத்துடைய அனைத்து சக்திகளும் அதற்கு அடிபணிந்தே தீர வேண்டும். எனவே இந்த உலகம் எங்கோ தட்டு தடுமாறி போய் கொண்டிருக்கிறது. யார் யாரோ தங்களை மேதாவிகளை நினைத்துக் கொண்டு குற்றங்களையும் பாவங்களையும் உலகத்துக்கு விநியோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். விஷமரத்துக்கு கீழே நிழல் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே விஷக்காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. ஈமானுடைய காற்றை வீச செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு, அதற்கு காரணமாக என்னுடைய சகோதர உலமாக்கள் அமைய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு, என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் அனைவரையும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஈருலகத்திலும் எல்லா மக்களும் சாந்தியோடும் சமாதானத்தோடும் அங்கே சொர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய விதவாவோடும் வாழுகிற கூட்டத்திலே சேர்த்து வைக்க வேண்டும் என்று துஆ செய்து கொண்டு, இந்த நல்ல விழாவை சிரமத்திற்கிடையிலே பல சிரமங்களுக்கு மத்தியிலே வெகு விமரிசையாக நடத்தி கொண்டிருக்கிற இது சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் என்னுடைய உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்துள்ள துஆவை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
This audio was downloaded from TamilIslamicMedia.com.